الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كانوا قليلا من الليل ما يهجعون وبالأسحار هم يستغفرون وفي أموالهم حق للسائل والمحروم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من استطاع منكم أن يكون له خبيئة من عمل صالح فليفعل صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து மூமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்குவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போது ஒரு நோக்கத்தை, ஒரு இலக்கை நிறைவேற்றுவதற்காக, அடைவதற்காகத்தான் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக வாழ்க்கைதான் ஒரு முஸ்லிமுடைய இலக்காக, நோக்கமாக இருக்க முடியாது. இந்த உலக வாழ்வின் மூலம் நிரந்தரமான இன்பத்தையும் நிரந்தரமான மன நிம்மதியையும் ஒரு மனிதனுக்கு கொடுக்குகின்ற மறுமையின் வாழ்வை தயாரிப்பு செய்கின்ற ஒரு இடமாகத்தான் ஒரு முஃமின் இந்த உலக வாழ்வை கருத வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்காகத்தான் இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் இருக்கின்ற அல்லாஹுடைய படைப்பினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை குர்ஆனின் மூலம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அமல்களை செய்து மறுமையை தயாரிப்பு செய்வதற்காகத்தான் இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காகத்தான் நாங்கள் வாழ வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் அமல் செய்கிறோம், அதற்காகத்தான் நாங்கள் ஹலாலானவற்றை நாங்கள் செய்கின்றோம், கடமையாக்கப்பட்ட கடமைகளை நாங்கள் செய்கிறோம், அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விடயங்கள் எமக்கு விருப்பமாக இருந்தும் ஆசையாக இருந்தும் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தும் அவைகளை நாங்கள் விடுகிறோம். அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் செய்கிற அமல்கள் அது சாதாரணமான அமல்களாக இருந்தாலும், சிரமமான அமல்களாக இருந்தாலும், அந்த அமல்கள் அனைத்துமே அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி நிறைவேற்றப்பட வேண்டும், செய்யப்பட வேண்டும். எந்த வணக்கத்தில், எந்த இபாதத்தில், எந்த அமலில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தான் நான் இந்த அமலின் மூலம் அடைய வேண்டும் என்ற நோக்கம் என்ற எண்ணம் இல்லையோ, அந்த அமல்கள் மலையளவு இருந்தாலும் அல்லாஹிடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு அமலாக, நிராகரிக்கப்பட்ட ஒரு அமலாக மாறிவிடும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ فَجَعَلْنَاهُ هَبَاءً مَّنثُورًا. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்திலே சில மனிதர்கள் அமல் செய்தவர்களாக அதிகமான அமல்களை மறுமையுடைய நாளிலே கொண்டு வருவார்கள். அதிகமான தொழுகை, அதிகமான நோன்பு, அதிகமான தான தர்மங்கள், அதிகமான இபாதத்துக்களை, வணக்கங்களை, அமல்களை கொண்டு வருவார்கள். அல்லாஹ் சொல்வான், فَجَعَلْنَاهُ هَبَاءً مَّنثُورًا. அந்த அமல்கள் பொறுமதி அற்றதாக, பாரமற்றதாக, அல்லாஹ்விடத்திலே மதிப்பு அற்றதாக அந்த அமல்கள் மாறிவிடும். அது ஒரு புழுதி பறப்பதை போன்று காற்று வேகமாக அடிக்கிற போது மண்ணிலிருந்து புழுதி வேகமாக அது பரவுவதை போன்று, பறப்பதை போன்று அவர்களுடைய அமல்கள் எல்லாம் பொறுமதி அற்ற காரணத்தினால் அது வீணாகிவிடும், அது நிராகரிக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் குறுகிய ஒரு காலம் வாழ்ந்தாலும் அல்லது குறுகிய அமல்களை, சொற்ப அமல்களை நாங்கள் செய்தாலும் அந்த அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டதாக, அல்லாஹ்வுக்காகத்தான் அவைகளை நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அதற்கான அழகான முன்மாதிரிகள் இருக்கின்றன. எனவே அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பது ஒரு மனிதன் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்பதல்ல, ஒரு மனிதன் செய்கிற அமல்களை அழகாக செய்ய வேண்டும், முறையாக செய்ய வேண்டும். அவன் செய்கிற அமலுக்கு அல்லாஹ் ஒரு பாரத்தை பார்க்கிறான். அதிகம் என்பதை இறைவன் பார்ப்பது கிடையாது, அவன் செய்கிற அமலுக்கு ஒரு பாரம் இருக்கிறதா. அதனால் தான் மறுமையில் நன்மைகள் நிறுக்கப்படும் என்று எங்களுடைய ஈமானுடைய அடிப்படை சொல்கிறது. அங்கே அல்லாஹு தஆலா நாம் செய்கிற அமல்களை எண்ண மாட்டான். ஒருவர் எத்தனை ஹஜ் செய்திருக்கிறார், ஒருவர் எவ்வளவு சதக்கா கொடுத்திருக்கிறார், ஒருவர் எத்தனை ரக்அத்துக்கள் தொழுதிருக்கிறார், எத்தனை நோன்புகளை பிடித்திருக்கிறார் என்பதை இறைவன் பார்க்க மாட்டான். மாறாக அவர் தொழுத தொழுகைகள், அவர் பிடித்த நோன்புகள், அவர் கொடுத்த தான தர்மங்கள், அவர் செய்த ஹஜ் உம்ராக்கள் எப்படி இருக்கிறது, எந்த நோக்கத்துக்காக செய்யப்பட்டிருக்கிறது, யாருடைய பொருத்தத்துக்காக செய்யப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது, எங்கு செய்யப்பட்டது, அதனுடைய பாரம் என்னவென்பதைத்தான் இறைவன் நிறுத்து ஒவ்வொருவருக்கும் நன்மையை வழங்குவான். எனவே நன்மைகள் எண்ணப்படுவது கிடையாது, நன்மைகள் நிறுக்கப்படும். எனது தொழுகை நிறுக்கப்படும், எனது நோன்பு நிறுக்கப்படும், எனது சதக்கா தான தர்மம் நிறுக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரத்தில் ஒருவர் கோடிக்கணக்கான ரூபாக்களை சதக்காவாக கொடுத்திருப்பார், தானமாக கொடுத்திருப்பார். சில நேரத்தில் அவர் கொடுத்த அந்த சதக்காவில், அவர் கொடுத்த அந்த தானம் தர்மத்தில் அல்லாஹுக்காக என்ற அந்த திருப்பொருத்தம் இல்லாத காரணத்தினால் அதை அல்லாஹ் நிராகரித்து விடலாம். இன்னும் ஒரு மனிதன் கொடுத்தது ஒரு ரூபாய், கொடுத்தது ஒரே ஒரு சதக்கா, ஆனால் அதை அல்லாஹுக்காக கொடுத்தார், அதை மறைத்துக் கொடுத்தார், தேவையானவர்களை இனம் கண்டு முறையாக கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரர்களை, அந்த ஒரு ரூபா அது நிற்கப்படும். அந்த ஒரு ரூபாவால் அந்த மனிதன் உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் ஒரு அமலை செய்கிற போது அதை அல்லாஹுக்காக நாங்கள் செய்ய வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது, மூசா நபியை அல்லாஹ் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமாக அல்லாஹ்வை சந்திப்பதற்காக போகிறார்கள், அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேகமாக ஓடுகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், மூசா ஏன் நீங்கள் இவ்வளவு அவசரமாக வந்தீர்கள், என்னுடைய அழைப்புக்கு இவ்வளவு அவசரமாக நீங்கள் பதில் தந்தீர்கள் என்னவென்று கேட்டபோது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே وَعَجِلْتُ إِلَيْكَ رَبِّ لِتَرْضَى يَا اللَّهِ நீ என்னை அழைத்தாய், நான் வேகமாக ஓடி வந்தேன், நோக்கம் என்ன தெரியுமா, நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும், நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, நாங்கள் தொழுகிற தொழுகைகள், நாங்கள் செய்கின்ற தான தர்மங்கள், இவைகளை செய்கிற போது நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும், நான் கொடுக்கிற இந்த சதக்கா யாருக்காக கொடுக்கிறேன், ஏன் கொடுக்கிறேன், உலகத்தில் மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்கா, அல்லது அல்லாஹ்வுடைய ஒரு பொருத்தம் தான் எனது நோக்கம் என்பதற்கா என்று சிந்தித்துத்தான் எங்களுடைய தொழுகைகளும் எங்களுடைய சதக்காக்களும் எங்களுடைய தான தர்மங்களும் அமைய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால் தான் ஒரு மனிதன் உலகத்திலே செய்கிற அமல்களில் ஆகவும் மறுமையிலே ஒரு மனிதனுக்கு பயனளிக்கக்கூடிய அமல், பிரயோசனம் கொடுக்கக்கூடிய அமல் எது தெரியுமா, அந்த மனிதன் மறைவாக செய்கின்ற வணக்கங்கள், மறைவாக கொடுக்கின்ற தான தர்மங்கள், மறைவாக ஓதுகின்ற குர்ஆன் திலாவத்துக்கள், மறைவாக செய்கின்ற திக்ர்கள், இவைகள் ஒரு மனிதனுக்கு மறுமையில் மிகவும் பயனளிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹாபாக்களை பார்த்து, மனிஸ்தஸா அமின்கும் ஐயகூன லஹு கபீஅத்தும் மின் அமலின் ஸாலிஹ் ஃபல்யஃஅல். என்னுடைய தோழர்களே, உங்களில் யாருக்காவது ஒரு அமலையாவது ஒரு வணக்கத்தையாவது மறைத்து செய்ய முடியுமாக இருந்தால், யாரும் காணாத இடத்தில், யாருக்கும் தெரியாமல், யாரும் பார்க்காத ஒரு இடத்தில், யாரும் காணாத வண்ணம் ஒரு வணக்கத்தை செய்ய முடியுமாக இருந்தால் அதை நீங்கள் மறைத்து செய்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் சகோதரர்களே, நாங்கள் மறைவாக செய்கின்ற அந்த அமல் யாரும் காணவில்லை, யாரும் பார்க்கவில்லை, இறைவன் மாத்திரம் நான் செய்கிற அந்த வணக்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய பொருத்தம் தான் எனது இலக்கு, எனது நோக்கம், அவனுடைய பொருத்தத்துக்காகத்தான் நான் இதை செய்கிறேன் என்ற உணர்வு எங்களுடைய உள்ளத்திலே பிறக்கும். அதுதான் இஹ்லாஸ், அதைத்தான் இஹ்லாஸ் என்று குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நல்லடியார்கள், அவுடியாக்கள், இறை நேசர்கள் அமல் செய்வார்கள். சில அமல்கள் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு கூட தெரியாது, அவர்களுடைய பிள்ளைகள் கூட காணாத அமைப்பில் மறைத்து மறைத்து நல்ல அமல்களை செய்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் சொல்வார்கள், மனிதர்களே, நீங்கள் எவ்வாறு பாவங்களை மறைத்து செய்கிறீர்களோ, அநேகமானவர்கள் பாவம் செய்வது தனிமையில், அறிமுகம் அற்ற இடங்களில் தான் பாவங்களை செய்வார்கள். சஹாபாக்கள் சொல்வார்கள், உங்களுக்கு நீங்கள் எவ்வாறு பாவங்களை மறைத்து மறைத்து செய்கிறீர்களோ அதே போன்று அல்லது அதை விட அதிகமாக உங்களால் முடியுமாக இருந்தால் நல்ல அமல்களை மறைத்து செய்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய கடமைகளில் இரண்டு வணக்கங்கள் தான் பகிரங்கமாக நாங்கள் செய்ய வேண்டிய வணக்கங்கள். ஒன்று ஃபர்தான தொழுகை, அது இமாம் ஜமாஅத்தாக பள்ளிவாசலுக்கு வந்து நாங்கள் தொழுகிறோம். வீட்டிலே தனிமையில் ஃபர்தான தொழுகையை ஒரு ஆண் தொழுவதை விட பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாஅத்தாக தொழ வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அது இஸ்லாமிய சமூகத்தின் அடையாளத்தையும் வெற்றியையும் இஸ்லாமிய சமுதாயத்தின் ஐக்கியத்தையும் எடுத்து காட்டுவதற்காக அல்லாஹு தஆலா அதை எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார். இரண்டாவது, ஹஜ்ஜுடைய வணக்கம் அதை மறைத்து செய்ய முடியாது. அது நாம் மற்றவர்களுக்கு ஏதேனும் அநியாயங்கள் செய்திருந்தால் அல்லது மற்றவர்களுடைய உரிமைகளை நாங்கள் பறித்திருந்தால் அவர்களிடத்தில் சென்று அதற்கான தீர்வை பெற்று மன்னிப்பை பெற்று நாங்கள் இறைவனுடைய அந்த வணக்கத்தை செய்வதற்காக நாங்கள் செல்கிறோம். ஹஜ்ஜையும் மறைக்க முடியாது, ஆனால் ஏனைய அமல்களை மறைக்கலாம். ஏன், நாங்கள் முழிந்திருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூட நாங்கள் மறைத்துத்தான் வைத்திருக்கிறோம். அது எங்களுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்படுகிறது, எங்களுடைய விசுவாசத்தோடு சம்பந்தப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் ஒரு மனிதன் பாவங்களை எவ்வாறு மறைத்து செய்கிறானோ அதுபோன்று நன்மைகளையும் மறைத்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாஅத்தாக தொழுதால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு 27 மடங்கு நன்மையை கொடுக்கின்றான். அதே நேரத்தில் ஒரு மனிதன் தனிமையிலே வாழ்கிறார், ஒரு பிரயாணத்திலே இருக்கிறார், வேறு ஊருக்கு போயிருக்கிறார், பள்ளிவாசலுக்கு வர முடியாது, தனிமையில் அவர் இருக்கும் போது அதான் சொல்லப்படுகிறது, அந்த நேரத்தில் அவர் உடனடியாக அது வயலாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், பாலைவனமாக இருக்கலாம், யாரும் அவரை பார்க்கவில்லை, அவர் தொழாமல் இருந்தால் அவரை யாரும் குறை சொல்ல மாட்டார்கள், அங்கு யாருமே கிடையாது, அவர் மாத்திரம்தான் ஒரு முஸ்லீமாக அந்த இடத்திலே இருக்கிறார். இந்த நேரத்திலே அதான் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது, யாரும் காணவில்லை, மனைவியும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது, ஊர் மக்களும் கிடையாது, அங்கு முஸ்லீம்களே கிடையாது. தொழுகையுடைய நேரம் வந்தவுடன் தனிமையில் இருக்கின்ற அந்த மனிதன், அல்லாஹ்வின் பொருத்தத்தை நான் அடைய வேண்டும், நான் தொழுவது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு என்ற நோக்கத்தில் தனிமையிலே அவர் தொழுகிறார். எந்த இஸ்லாம் இமாம் ஜமாஅத்தாக தொழ வேண்டும் என்று சொன்னதோ அதே நபர் இமாம் ஜமாஅத்தாக தொழ முடியாத ஒரு நேரத்தில் தனிமையிலே இருக்கிறார், அவரை யாரும் பார்க்கவில்லை, தனிமையில் அல்லாஹ்வை அவர் பயப்படுகிறார், உடனடியாக தொழுது விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இமாம் ஜமாஅத்தோடு தொழுதால் அவருக்கு 27 மடங்கு நன்மை. இன்னும் ஒரு மனிதன் யாருமே இல்லை, தனிமையிலே இருக்கிறார், பள்ளிவாசலுக்கு வர முடியாது, அதான் சொல்லப்படுகிறது, அந்நிய ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வை பயந்து தனியே தொழுகிறார், அவர் தொழுத அந்த தொழுகையை யாரும் பார்க்கவில்லை, அவருடைய தொழுகையை யாரும் காணவில்லை, கடையிலே இருக்கிறார், பிரயாணத்திலே இருக்கிறார், வாகனத்திலே இருக்கிறார், விமானத்திலே இருக்கிறார், கப்பலிலே மிதக்கிறார். இந்த நேரத்திலே தொழுகையுடைய நேரம் வருகிறது, ஜமாஅத்தாக தொழுவதற்கு யாருமே அவருக்கு கிடைக்கவில்லை, தனிய முசல்லாவை எடுத்து கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் தனிமையில் மறைத்து அந்த அமலை அல்லாஹ்வுக்காக செய்த காரணத்தினால் இமாம் ஜமாஅத்தோடு தொழுகிற மனிதனுக்கு அல்லாஹ் 27 மடங்கு என்றால் தனிமையில் அல்லாஹ்வை பயந்து அந்த தொழுத மனிதனுக்கு அல்லாஹ் 50 மடங்கு நன்மைகளை கொடுக்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அமல்களை மறைத்து செய்வதை இஸ்லாம் விரும்புகிறது, அல்லாஹ் விரும்புகிறான். அந்த அமல் தான் நாளை எங்களுடைய மீசானை கனமாக மாற்றும், எங்களுடைய மீசானை பாரமாக மாற்றும், எங்களுடைய நன்மையின் இடையை பாரமாக மாற்றும் தனிமையில் நாங்கள் தொழுத தொழுகைகள். என்னால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு முடியுமாக இருந்தால் ஏதேனும் ஒரு அமலை யாருக்கும் தெரியாமல் மறைத்து செய்து வாருங்கள், தனிமையில் செய்து வாருங்கள், அது உங்களுக்கு கை கொடுக்கும், உங்களுடைய மீசானை பலமாக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உண்டாக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன், அந்த அமலிலே இஹ்லாஸ் இருக்கிறது. அதனால்தான் ஃபர்தான தொழுகைகளை தவிர ஏனைய தொழுகைகளை ஒரு மனிதன் தனது வீட்டில் தொழுவது மேலானது. முன்பின் சுன்னத்துக்களாக இருக்கலாம், துஹா ஏனைய நஃபிலான தொழுகைகளாக இருக்கலாம், வித்ராக இருக்கலாம், தஹஜ்ஜுதாக இருக்கலாம், கண்ணியமான சகோதரர்களே, இந்த தொழுகைய ஒரு மனிதன் வீட்டில் தொழுகிறது, தனிமையில தொழுகிறத சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள், தூண்டி இருக்கிறார்கள். வீடுகளிலே நபிலான தொழுகைகளை தொழுகுங்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் இரவிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார், அழகான மனைவி பக்கத்திலே இருக்கிறாள். ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், அழகான படுக்கை அறை, தலையை வைத்தால் அவருக்கு தூக்கம் போய்விடும் அந்த அளவுக்கு சொகுசான ஒரு அறையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார். மனைவியும் பக்கத்திலே இருக்கிறாள். தஹஜ்ஜுதுடைய நேரம் வருகிறது. அவருடைய படுக்கை அறையிலே அவர் போர்வையினால் போத்திக் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார். தஹஜ்ஜுதிலே அவருக்கு முழிப்பு வருகிறது. இந்த நேரத்தில் அந்த மனைவிக்கு தெரியாமல் அந்த மனிதன் வுது செய்து இரண்டு ரகாத்துக்களை தொழுகிறார். அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து மலக்குமார்களிடத்திலே சந்தோஷப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தஹஜ்ஜு தொழுகையையும் மனைவிக்கு தெரியாமல், எனது மனைவியும் பார்த்துவிடக் கூடாது, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு வேண்டும், அந்த தஹஜ்ஜத்தின் தொழுகை எனது கபரை பிரகாசமாக ஆக்கும், எனது முகத்திலே பிரகாசத்தை உண்டாக்கும், கபருடைய வேதனையை போக்கும், அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று மறைந்து சென்று அந்த படுக்கையை விட்டுவிட்டு அவருடைய ஆசைகளை அடக்கிவிட்டு இரண்டு ரக்அத் அவர் தொழுகிறார். அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து பெருமைப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள் எந்த அளவுக்கு தனிமையில் யாரும் காணாத வண்ணம் அல்லாஹ் மாத்திரம் பார்த்தால் போதும் என்ற எண்ணத்திலே எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சில இமாம்கள் தஹஜ்ஜுடைய நேரத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால் கண்ணீர் வடிப்பார்கள், தனிமையில் இருந்து கொண்டு கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களால் அழுகையை கூட, நான் அழுகிற சத்தம் கேட்டால் எனது குழந்தைகளும் எனது மனைவிமார்களும் முழித்து விடுவார்கள். நான் தொழுகிற இந்த தஹஜ்ஜுதை என்னுடைய மனைவி பார்த்து விடுவார் என்பதற்காக அழுகையை அடக்கிக் கொண்டு பல வருட காலங்களாக எங்களுடைய முன்னைய இமாம்கள் சலஃபு சாலிஹீன்கள் அந்த அளவுக்கு தஹஜ்ஜுதை பேணியிருக்கிறார்கள். துஆவில் கூட அழமாட்டார்களாம். ஏன்? அழுதால் மனைவி எழும்பி விடுவார், அழுதால் பிள்ளைகள் எழும்பி விடுவார்கள். இறைவனுக்காக நான் தொழுகிற அந்த தொழுகையை என்னோடு எனது வாழ்வில் சேர்ந்திருக்கின்ற மனைவி கூட காணக்கூடாது என்று அந்த அளவுக்கு இஹ்லாஸை பேணி எங்களுடைய முன்னோர்கள் அமல் செய்திருக்கிறார்கள். அந்த இரண்டு ரக்அத் அவருக்கு போதும் அவர் சொர்க்கம் போவதற்கு, அந்த இரண்டு ரக்அத் அவருக்கு போதும் அவருடைய மீசானை கடமாக்குவதற்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, தாவூதி இப்னு அபி ஹிந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமேதை, ஒரு இஸ்லாமிய அறிஞர், ஒரு இறைநேசர், அவருடைய வாழ்க்கையிலே அவர் 40 வருடங்களாக நபிலான நோன்புகளை தொடர்ச்சியாக அவர் பிடித்து வந்திருக்கிறார். 40 வருடங்களாக அவர் மௌத்தாகும் வரைக்கும் அவருடைய மனைவிக்கு கூட தெரியாது. காலையில் தஹஜ்ஜுதோடு அவர் சந்தைக்கு போய்விடுவார் வியாபாரத்துக்காக. அவர் வேலை செய்கிற கடையில் அவருக்கு காலை உணவு வழங்கப்படும், அதை அவர் சதக்கா செய்து விடுவார். பகல் உணவு வழங்கப்படும், அதையும் அவர் யாருக்கும் தெரியாமல் சதக்கா செய்து விடுவார். மாலையில் வீட்டுக்கு வந்து மனைவிமார்களோடு சேர்ந்து நோன்பை திறந்து சந்தோஷமாக அந்த இரவை கழிப்பார். பிரபலியமான வரலாறு. 40 வருடங்களாக இவ்வாறு அவர் செய்து வந்திருக்கிறார். அதை யாரும் காணாத வண்ணம், மனைவிக்கு கூட தெரியாது, இன்று பகல் எனது கணவன் நோன்பு நோட்டிருந்திருக்கிறார். மனைவிக்கு தெரியாமல் அமல்களை மறைத்து செய்திருக்கிறார்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களால் முடியுமான அமல்களை நீங்கள் எவ்வாறு பாவங்களை செய்கிற போது தனிமையை தேடுகிறீர்கள், இருளை தேடுகிறீர்கள், யாரும் யாருக்கும் அறிமுகம் இல்லாத இடங்களை தேடுகிறீர்கள், அதே போன்று நன்மைகளை செய்கிற போதும் யாருக்கும் அறிமுகம் இல்லாத தனிமை இருளை தேர்வு செய்து கொள்ளுங்கள், தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா உடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுகிற பொருளான தொழுகைகளுக்கு பின்னால் தொழுகிற தொழுகைகளில் ஆக சிறந்த தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை. ஏன்? இருட்டில் வீட்டிலே அறைக்குள்ளால் யாருமே பார்க்கவில்லை. மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்ற உணர்வு கிடையாது. இறைவன் மாத்திரம் பார்க்கிறான் என்ற உணர்வோடு இரண்டு ரக்கா தொழுகிறார். இந்த தொழுகை ஆக சிறந்த தொழுகை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டாயமான தொழுகையாக அல்லாஹ் ஆக்கியிருந்தான். தஹஜ்ஜுத் எங்களுக்கு சுன்னத், நபி அவர்களுக்கு கட்டாயம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உண்டாக்குகின்ற ஒரு தொழுகை. ஏன்? அது தனிமையில் சொல்லப்படுகின்ற ஒரு தொழுகை, இருட்டிலே சொல்லப்படுகின்ற ஒரு தொழுகை. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஏழு கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் மறுமையில் அரசுடைய நிழலை கொடுப்பான். ஏழு கூட்டத்தார்கள், ஏழு தன்மைகள் உள்ளவர்கள், ஏழு வணக்கங்களை செய்யக்கூடியவர்கள். பயங்கரமான அந்த நாளில் நபிமார்கள் நிலை குழம்பி போகக்கூடிய நாள், அங்குமிங்கும் நபிமார்கள் தடமாறக்கூடிய நாள், மலக்குமார்கள் கூட மறுமை நாளை பார்த்து பயப்படுகிறார்கள். அந்த பயங்கரமான நாளிலே அல்லாஹு தஆலா ஏழு கூட்டத்தார்களுக்கு அரசுடைய நிழலை கொடுப்பான். ஏழு கூட்டத்தார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஏழு கூட்டத்தார்களில் மூன்று கூட்டத்தார்கள் தனிமையில் ரகசியமாக அமல் செய்தவர்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது மனிதன், அந்த ஏழு கூட்டத்தார்களில் தனிமையில் அமல் செய்த முதலாவது மனிதன் யார்? ரஜுலுன் ஜக்கரல்லாஹ ஹாலியன் ஃபபாதத் ஐனா. அவர் பெரிய அமல் ஒன்றும் செய்யவில்லை. தனிமையில் இருந்து, இருட்டிலே இருந்து கொண்டு, யாரும் காணாத இடத்திலே இருந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்தார், அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னார், அல்லாஹ்வை புகழ்ந்தார். அல்லாஹ் அவருக்கு செய்த பாக்கியங்களை நினைத்து அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற அச்சத்தோடு அல்லாஹ்வை நினைத்து அழுத மனிதர், ذکر செய்த மனிதர். ஃபாதத் ஐனா, அவருடைய இரண்டு கண்களில் இருந்தும் கண்ணீர் கொட்ட ஆரம்பித்து விடும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதனை அல்லாஹ் மறுமையுடைய நாளில், யௌமத்துபுலஸ் ஸராயிர், எல்லோருடைய ரகசியங்களும் பகிரங்கப்படுத்தக்கூடிய அந்த நாள், அது ரகசியமாக செய்த அமல்களாக இருக்கலாம், ரகசியமாக செய்த பாவங்களாக இருக்கலாம். மறுமையுடைய நாளை அல்லாஹ் எவ்வாறு சொல்கிறான்? துபுலஸ் ஸராயிர், ரகசியங்கள் அம்பலப்படுத்தப்படக்கூடிய நாள், ரகசியங்கள் பரகசியமாக காட்டப்படுகின்ற நாள். அந்த நாளில் அல்லாஹ் அந்த மனிதனை அழைப்பான். அவர் அழுதது மனைவிக்கு கூட தெரியாது, பிள்ளைகளுக்கு கூட தெரியாது, நண்பர்களுக்கு கூட தெரியாது. அல்லாஹ்வை நினைத்து அழுதார், திக்ர் செய்து கொண்டு அழுதார். அல்லாஹ் அழைத்து அல்லாஹ்வுடைய அந்த அரசுடைய நிழலை, அந்த அரசுக்கு பக்கத்திலே அல்லாஹ் அவரை அமர வைப்பான். இவர் தனிமையில் திக்ர் செய்தார். எனவே தனிமையில் செய்கிற திக்ரை கூட அல்லாஹு தஆலா மிகவும் அதை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு கூலியை அல்லாஹ் கொடுக்கின்றான். இரண்டாவது மனிதர் சுப்ஹானல்லாஹ், அவருக்கு தனிமையில் பாவம் செய்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பாவத்தை விடுவதும் நன்மை. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை அல்லாஹ்வுக்காக விடுகிறார், இதற்கு நன்மை கிடைக்கும். உதாரணமாக ஒரு மனிதருக்கு வைத்தியர் சொல்கிறார், நீங்கள் புகைப்பிடிக்க கூடாது. இவர் புகைப்பிடிக்காமல் இருக்கிறார். காரணம் என்ன? வைத்தியர் சொல்லியிருக்கிறார், நான் புகைப்பிடித்தால் அல்லது நான் மது அருந்தினால் எனக்கு ஆபத்து உண்டாகும், அதனால் நான் புகைப்பிடிப்பது கிடையாது, மது அருந்துவது கிடையாது. இவருக்கு பாவம் கிடையாது, ஆனால் இவருக்கு நன்மை கிடைக்க மாட்டாது. ஏன்? இவர் அந்த ஹராத்தை விட்டது, அந்த பாவத்தை விட்டது அல்லாஹ்வுக்காக அல்ல, எனக்கு ஆபத்து வரும், எனக்கு நோய் வரும், இருதயத்தில் வருத்தம் ஏற்பட்டு விடும், ஈரல் கரைந்து விடும். ஆபத்தை பயந்து பாவத்தை விடுகிறார். இவருக்கு நன்மை கிடையாது. அதே நேரத்தில் ஒரு மனிதர் போதைக்கு அடிமையாக இருந்தவர், மதுவுக்கு அடிமையாக இருந்தவர், திடீரென்று அந்த மதுவை போதையை விட்டு விடுகிறார். ஏன் நீங்கள் குடிப்பது கிடையாது, ஏன் நீங்கள் போதை வந்து பாவிப்பது கிடையாது? அவர் சொல்கிறார், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், போதை வஸ்துக்களை நீங்கள் பாவிக்க கூடாது, நீங்கள் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்களை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுக்காக நான் குடிப்பது கிடையாது, அல்லாஹ்வுக்காக நான் புகைப்பது கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, இவருக்கு நன்மை கிடைக்கும். இவருடைய நீயத்து நான் பாவத்தை விடுவது அல்லாஹ்வுக்காக. கண்ணியமான சகோதரர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது மனிதன் யார் என்றால், அவர் ஒரு மனிதர், ஒரு ஆண், அவரை அவர் தனிமையில் இருக்கும் போது யாரும் காணாத ஒரு இடத்திலே, இம்ராத்துன் ராத்து மன்சிபின் வஜமால், அழகான செல்வமுள்ள கண்ணியமான குடும்பத்தைச் சேர்ந்த அழகு நிறைந்த ஒரு பெண் தவறின் பக்கம் தவறான ஒரு விடயத்துக்கு அழைக்கிற போது, அந்த சந்தர்ப்பத்தை, அந்த சூழலை, அந்த நிலைமையை அவருக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ளாமல், அந்த பாவத்தை செய்வதற்கு சந்தர்ப்பமாக பயன்படுத்தாமல், யாரும் பார்க்கவில்லை, மனைவியும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது, ஊர் மக்களும் கிடையாது, யாருமே கிடையாது, அந்த பெண்ணே அவரை அழைக்கிறாள். சந்தர்ப்பம் அவரை தேடி வருகிறது, அவர் தேடி போகவில்லை, அந்த பெண்ணுடைய விருப்பத்தில் அழைக்கிறாள். இந்த நேரத்தில் அந்த மனிதன் அந்த சூழலை சாதகமாக ஆக்கிக் கொள்ளாமல், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், நான் பாவத்தை விடுவது வெட்கத்துக்காக அல்ல, நான் பாவத்தை விடுவது மற்றவர்கள் என்னை பாவி என்று சொல்லக்கூடாது என்பதற்கு அல்ல, நான் பாவத்தை விடுவது அல்லாஹ்வுக்காக. இந்த விபச்சாரத்தை நான் செய்தால் உன்னையும் என்னையும் தவிர இது யாருக்கும் தெரியாது என்றாலும் அல்லாஹ் பார்க்கிறான், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், அல்லாஹ்வுக்காக விடுகிறேன் என்று ஒதுங்கிக் கொள்கிறார். இந்த மனிதனுடைய ரகசியம் வெளிப்படுத்தப்படக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ் அவரை அழைத்து, அல்லாஹ் அவரை தன்னுடைய அரசுக்கு பக்கத்திலே அமர வைப்பான், தனது சிம்மாசனத்திலே அவரை அமர வைப்பான். அவருக்கான பாராட்டு, செய்தது எந்த அமலும் கிடையாது, பாவத்தை அல்லாஹ்வுக்காக தனிமையிலே விட்டார், தனிமையில் பாவத்துடைய சந்தர்ப்பம் கிடைத்தும் அல்லாஹ்வை பயந்து கொண்டார். 1000 உம்ராக்கள், 1000 ஹஜ்ஜுகள், 1000 ரூபாக்களை சதக்கா கொடுத்த நபருடைய அந்தத்தை விடவும் பெரிய அந்தத்தை பெற்று விட்டார். தனிமையில் ஒரு பாவத்தை விட்டார். மூன்றாவது அதே ஹதீஸில் தொடர்ச்சியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்றாவது நபர் சுப்ஹானல்லாஹ், ரஜுலுன் தஸத்தக பி ஸதகா ஃபஅஃபாஹா, ஸதகா ஒன்றை கொடுத்தார், ஸதகா ஒன்றை கொடுத்தார், மறைத்து கொடுத்தார். நபி அவர்கள் உதாரணம் சொன்னாங்க, எப்படி என்றால் அவருடைய வலது கரத்தால கொடுத்த அந்த 1 ரூபா, வலது கரத்தால கொடுத்த அந்த 1000 ரூபா, வலது கரத்தால கொடுத்த அந்த உணவுப் பொருள் இடது கைக்கு தெரியாத வண்ணம் அந்த அளவுக்கு மறைத்து ஒரு சதக்காவை கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அந்த மனிதனை அழைத்து, யாருடைய புகழ், யாருடைய பாராட்டும் எனக்கு வேண்டாம், எனக்காகத்தான் நீ கொடுத்தாய், எனக்காக எனது அடியானை கண்ணியப்படுத்துவதற்காக, எனது ஒரு அடியானை வாழ வைப்பதற்காக, எனது ஒரு அடியானின் பசியை போக்குவதற்காக, வறுமையை போக்குவதற்காக, யாரும் காணாத வண்ணம் நீ 1 ரூபாவை கொடுத்திருக்கிறாய் என்று அவரையும் அழைத்து அரசுக்கு பக்கத்திலே அல்லாஹ் வைப்பான். கண்ணியமான சகோதரர்கள், இந்த ஹதீஸில் 7 கூட்டத்தார்களில் 3 கூட்டத்தார்கள் அவர்கள் செய்த அமல்கள் என்ன, தனிமையில் ஒருவர் விக்கர் செய்து அல்லாஹ்வை நினைத்து அழுதார், தனிமையில் பாவத்தின் சந்தர்ப்பம் கிடைத்து அல்லாஹ்வுக்காக அந்த பாவத்தை விட்டார், தனிமையில் சதக்காவை கொடுத்தார், யாரும் காணவில்லை, அல்லாஹ் அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் ரகசியமாக செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்று அவர்களுடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்தையும் கொடுத்து, அந்த சுவர்க்கத்தில் இறைவனுடைய நெருக்கத்தை, அவருடைய அரசுடைய நிழலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த 2 சஹாபாக்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, குர்ஆனை சொல்கிறது, சாஹிபு நபியுடைய கூட்டாளி, நபியுடைய நண்பர் என்று குர்ஆன் சொல்கிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை, இந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர்கள் என்றால், சில அமல்கள் செய்வார்களாம் நபிக்கு கூட தெரியாது, நபி அவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, காண முடியாத அளவுக்கு அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமல் செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இன்றைய நாள் நோன்பு பிடித்தவர்கள் யாரும் இருக்கிறார்களா? சுன்னத்தான நோன்புகள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை உயர்த்துகிறார்கள். ஏ, நபி அவர்களுக்கு கூட தெரியாது அபூபக்கர் நோன்பாளியாக இருக்கிறார், நபியுடைய நண்பர். இரண்டாவது கேட்டார்கள், இன்றைய நாளில் நோயாளிகளை நோய் விசாரிக்க சென்ற அந்த நன்மையை பெற்றவர்கள் யாரும் இருக்கிறார்களா? அதற்கும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை உயர்த்தினார்கள். ஏன், நோயாளியை நோய் விசாரிக்க போகின்ற போது கூட நபியை அழைக்காமல் தனிமையில் சென்று அந்த நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக அபூபக்கர் தனிமையிலே சென்றார். இரண்டாவது கையை உயர்த்துகிற போதுதான் நபி அவர்களுக்கு கூட தெரியும், நான் நண்பன், என்னை விட்டு விட்டு நீ போய்விட்டாய், மறைத்து செய்தார்கள். எனது அமல் அல்லாஹ்வுக்காக நபிக்காக அல்ல. அமலுக்கு வழிகாட்டியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமல் செய்ய வேண்டும் அல்லாஹ்வுக்காக. மூன்றாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இன்றைய நாளில் ஜனாசாக்களில் கலந்து கொண்டவர்கள் யாரும் இருக்கிறார்களா? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கையை உயர்த்துகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இருக்கிறேன். நபி அவர்களுக்கு கூட தெரியாது ஜனாசா வீட்டுக்கு போய்விட்டு வந்து விட்டார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. ஏன் மறைத்தார்கள்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தான் நான் பெற வேண்டும், அந்த அமல் என்னால் மறைத்து செய்ய முடியும், அதனால் மறைத்து செய்தேன். நான்காவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இன்றைய தினத்தில் உங்களில் யாராவது பசித்த ஒருவருக்கு உணவு கொடுத்தவர்கள் இருக்கிறார்களா? பசியை போக்கியவர்கள் யாரும் இருக்கிறார்களா? அதற்கும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை உயர்த்துகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதையும் நான் இருக்கிறேன். ஏழையின் பசியை போக்கினார்கள் நண்பர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, நபி அவர்களுக்கு தெரியாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செய்தியை சொன்னார் அபூபக்கர், யார் இந்த நான்கு அமல்களையும் ஒரு நாளில் செய்வார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு கூலியே கிடையாது, சுவர்க்கத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. என்னிமான சகோதரர்களே, அந்த அளவுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியோடு பக்கத்திலே இருந்தவர்கள். இஸ்லாத்தை ஏற்ற போதும், நபி அவர்கள் உயிர் பிரிகிற போதும், நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிற போதும் நபி அவர்களோடு துணையாக இருந்த நபி அவர்களுடைய அன்பு நண்பர் அபூபக்கர் செய்த அமல் நபிக்கு கூட தெரியாது, அந்த அளவுக்கு மறைத்து நல்ல அமல்களை செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்தை பெற்ற, நபியின் அன்பை பெற்ற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் போது தனது காதினால் அந்த பிலாலின் அதானைத்தான் கேட்டார்கள். ஐந்து நேர தொழுகை எடுக்கும் பள்ளிவாசலிலே அதான் சொன்ன பிலால், நபியின் நெருக்கத்தை பெற்ற ஒரு சஹாபி. ஒரு நாள் அழைத்து காலையிலே பிலாலை கூப்பிடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலால், நேற்று இரவு நான் சுவர்க்கத்துடைய காட்சிகளை கண்டேன், அந்த சுவர்க்கத்தில் நீங்கள் நடந்து வருகிற போது உங்களுடைய பாதணியில் இருந்து ஒரு ஓசை வரும், சத்தம் வரும், உங்களுடைய சிறப்பு சத்தத்தை நான் சுவர்க்கத்தில் கேட்டேன் பிலால், சபத்தனி அல் ஜன்னா, நான் சுவர்க்கம் போறதுக்கு முன்னால் யாருக்கும் சுவர்க்கம் போக முடியாது, ஆனால் உங்களுடைய சிறப்பு சத்தத்தை நான் உலகத்திலே இருந்து கொண்டு சுவர்க்கத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறேன் பிலால், என்ன காரணம், அப்படி என்ன விசேஷமான அமல்களை நீங்கள் செய்கிறீர்கள்? அவர் செய்த அமல் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, அவர் செய்த அமல் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவலோடு கேட்கிறார்கள், வித்தியாசமான என்ன அமலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், எங்களை விட என்ன அமல்களை நீங்கள் செய்கிறீர்கள்? சொன்னார்கள் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு, அவ்வளவு காலமாக மறைத்து வைத்திருந்த அந்த அமலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது அதை மறக்க முடியாது, மறைக்க முடியாது. நபி அவர்களுக்கு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எப்போதும் வுதுவோடு தான் இருப்பேன், எப்போதும் வுதுவோடு இருப்பேன், எனக்கு வுது முடிந்து விட்டால் மீண்டும் உடனடியாக நான் வுது செய்து அந்த வுதுவுக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துக்கள் நான் தொழுவேன், என்னால் முடிந்த அளவு நான் தொழுவேன். தஹியத்துல் வுது, வுது செய்ததற்காக வேண்டி இரண்டு ரக்காத்துக்களை நான் தொழுவேன், இதுதான் எனது விசேஷமான அமல். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு சிறப்பு. உண்மையில் உதுவுக்கு பின்னால் இரண்டு ரக்காத் தொழுவது சுன்னத் என்பது நாம் தெரிந்த விடயம், சுன்னத்தான விடயம், அது ஒரு பாராட்டக்கூடிய விடயம், சிறந்த விடயம். இங்கு அதுவல்ல பாடம். அவ்வளவு காலமாக அந்த விழா தொழுது வந்த அந்த தொழுகை நபிக்கு கூட தெரியாது, மறைத்து செய்தார். எனக்கு சுவர்க்கம் வேண்டும், எனக்கு அல்லாஹ்வின் பொருத்தம் வேண்டும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தத்தான் நான் அந்த அமலை செய்ய வேண்டும் என்று நபிக்கு தெரியாமல் மறைத்து செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய அன்பு மகன் ஹுசைன், அந்த ஹுசைனுடைய மகன் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செல்வந்தனாக மதீனாவிலே வாழ்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இரவு நேரங்களில் அவர்கள் தூங்க மாட்டார்கள், உறங்க மாட்டார்கள். என்ன செய்வார்கள் என்றால், மதீனாவில் இருக்கின்ற ஏழைகளின் வீடுகள், விதவைகளின் வீடுகள், அநாதைகளின் வீடுகளை அடையாளம் கண்டு ஒவ்வொரு நாள் இரவு நேரத்திலும் உணவுப் பொருட்களை தனது மேனியில் தலையில் அதனை வைத்து சுமந்து கொண்டு இரவு நேரங்களில் யாருமே பார்க்க கூடாது என்பதற்காக நடுநிசையுடைய நேரத்திலே, தஹஜ்ஜு தொழக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு ஏழைகளுடைய வீட்டு வாசலுக்கு சென்று அவர்களுக்கு தெரியாமல் உணவுப் பொருளை வீட்டு வாசலிலே வைத்துவிட்டு வந்து விடுவார்கள். சுபஹானல்லாஹ், யாருக்குமே தெரியாது. பல வருட காலங்களாக ஏழைகள் வீட்டை திறந்து பார்ப்பார்கள். சுபகுடைய நேரத்திலே வீட்டு வாசலிலே அன்றைய தினத்துக்கு தேவையான கோதுமை, உணவுப் பொருட்கள், உரட்டிகள், சாப்பாட்டு பொருட்கள், காசு பணங்கள் எல்லாம் வீட்டு வாசலிலே வைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் யாருக்கும் தெரியாது, யார் தருவதென்று கூட தெரியாது. பல வருட காலங்கள் போய்விடுகிறது. அலி இப்னு ஹுசைன் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அவருடைய ஜனாசா குறிப்பாட்டப்படுகிற போது அழகானவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அன்பு மகன் அழகானவர்கள் அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டுகிற போது ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்கள் அவதானிக்கிறார்கள். அவருடைய மேனியில் அப்படியே கருத்திருக்கிறது, அடையாளங்கள் படிந்திருக்கின்றன, இரண்டு கரங்களிலும் அடையாளங்கள் படிந்திருக்கின்றன. இப்போது அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், இவ்வளோ காலமாக ஏழைகளின் வீட்டு வாசலில் வைக்கப்பட்ட உணவு, கோதுமை, காசு பணங்கள் இவைகள் அனைத்தும் அலி இப்னு ஹுசைன் அவர்கள் தனது கையினால் சுமந்து, தனது மேனியிலே மூட்டையாக அதனை சுமந்து ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் இவ்வளவு காலமாக எங்களுடைய இந்த தேவையை பூர்த்தி செய்தவர்கள், எங்களுக்கு இந்த உதவியை செய்தவர்கள் அந்த அலி இப்னு ஹுசைன் ஜெயினுல் ஆபதீன் அவர்கள் தான் என்று அன்றுதான் மக்கள் உணர்ந்தார்கள். மறுநாள் காலையில் வளமையாக வைக்கப்படுகின்ற அவர் மரணித்த தினத்தில் அந்த உணவு வைக்கப்பட்டிருக்கவில்லை. இப்போது அவர்களுக்கு உறுதியாகிறது, இவ்வளவு காலமாக 20-30-40 வருட காலங்களாக நாங்கள் உண்டது. அந்த விதவைகள் சொன்னார்கள், அந்த அனாதைகள் சொன்னார்கள், அந்த ஏழைகள் சொன்னார்கள், ஜெயினுல் ஆபிதீன் அலி இப்னு ஹுசைன் தான் எங்களுக்கு இந்த உதவியை செய்திருக்கிறார், இந்த சதக்காவை செய்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர், இதுதான் சதக்கா, இதுதான் எங்களுடைய சோதனைகளை பார்க்கின்ற சதக்கா, அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கின்ற சதக்கா, நரக நெருப்பை அணைக்குகின்ற சதக்கா, கபரிலே பிரகாசத்தை உண்டாக்குகின்ற சதக்கா. இன்று போட்டோ எடுப்பதற்காகவே சதக்கா, சதக்காவுக்காக அல்ல, போட்டோ செல்பிக்காக சதக்கா, செல்பிக்காக சதக்கா, பட்டாவுக்காக சதக்கா, பத்திரிகையில் போடுவதற்காக சதக்கா, ஊர் மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக சதக்கா, இது வல்ல சதக்கா. ஜெயினுல் ஆபிதீன் அலி இப்னு ஹுசைன் செய்த சதக்கா, அதுதான் சதக்கா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதக்கத்து சதக்கத்து ஸிர் துத்ஃபி உகலபர் ரப், ரகசியமாக செய்கிற சதக்கா தான், யாருக்கும் தெரியாம நீங்க கொடுக்கிற உதவி தான், யாருக்கும் தெரியாம நீங்க செய்யற உதவி தான் அல்லாஹ்வுடைய கோபத்தை இல்லாமலாக்கும், அணைக்கும், சோதனைகளை போக்கும், பலாய் முசிபத்துக்களை போக்கும், கபருளே பிரகாசத்தை உண்டாக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உண்டாக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களால் முடிந்த அமல்களை, எந்தெந்த அமல்களை மறைத்து செய்ய முடியுமோ அந்த அமல்களை இன்றிலிருந்து நாங்கள் மறைத்து செய்வதற்கு பழக வேண்டும். அது தஹஜ்ஜதாக இருக்கலாம், வித்ராக இருக்கலாம், துஹாவாக இருக்கலாம், நாங்கள் கொடுக்கின்ற தான தர்மங்களாக இருக்கின்றாம், நாங்கள் பிடிக்கின்ற நபிலான நோன்புகளாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா அது கொஞ்சமானதாக இருந்தாலும், குறைவானதாக இருந்தாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அது எங்களுடைய கபரை பிரகாசமானதாக,
அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக, மறுமையில் எங்களுடைய மீசானை கனமாக்கக்கூடியதாக மாறும். எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா நாங்கள் உலகத்தில் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களையும், ஒவ்வொரு மூச்சுக்களையும், ஒவ்வொரு சதக்காக்கள் தான தர்மங்களையும் அல்லாஹுக்காக என்ற அவனுடைய திருமுகத்துக்காக செய்து, ரகசியமாக செய்து, அல்லாஹுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் சொர்க்கத்துடைய அந்தஸ்துக்களையும் பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. யாழ்ல எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்ல எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்லா இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. யாழ்ல இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள், சோதனைகள், பலாய் முசீபத்துக்கள், நோய் நொடிகள் இவைகளை விட்டும் உலக மக்கள் அனைவருக்கும் நீ பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்குண்டான விமர்சனத்தையும் நீ கொடுப்பாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.